So let's turn once again to Matthew 24.
மீண்டுமாய் நாம் மத்தேயு 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Verse 44. For this reason be ready, for the Son of Man is coming at an hour when you do not think he will.
44வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
So who is the faithful and wise slave whom the master will put in charge of his household to give them their food at the proper time?
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்?
One of the important ministries in the church is to give food, spiritual food to people at the proper time.
சபையின் முக்கியமான ஊழியங்களிலே ஒன்று ஏற்ற நேரத்திலே ஆவிக்குரிய ஆகாரத்தை மக்களுக்கு கொடுப்பதாகும்.
Just like you eat food 2 or 3 times every day,
ஒவ்வொரு நாளும் 2 அல்லது 3 வேளை நீங்கள் உணவு சாப்பிடுவது போல,
and if you don't eat you'll be weak,
நீங்கள் உணவை அருந்தாவிட்டால் பலவீனராகி விடுவீர்கள்.
In the same way we have to feed on the word of God every day.
அதே போல ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தையிலிருந்து நாம் நம்மை நாமே போஷிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
And when it says here in verse 45 to give people the food at the proper time,
ஏற்ற வேளையிலே ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது என்று சொல்லும் பொழுது,
that is to give them the right word,
சரியான வார்த்தையை கொடுப்பது சமம்.
Just like a mother will put food for her children,
எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாளோ,
even grown up children the mother gives the food,
வளர்ந்த பிள்ளைகளுக்கும் கூட தாய் ஆகாரம் சமைத்து கொடுக்கிறாள்.
And so she must know a little bit about how to prepare food.
ஆகவே ஆகாரத்தை தயார் செய்வது எப்படி, சமைப்பது எப்படி என்பதை குறித்தும் தாயானவள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும்.
And all of us, if we are, as we are growing up in the church, we must become like spiritual mothers and fathers to those who are younger than us.
சபிலே இருக்க நாம் எல்லாரும் வளர வளர நம்மை காட்டிலும் வயதிலே குறைந்தவர்களுக்கு நாம் ஆகாரத்தை சமைக்க கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும்.
One of the things which is different in our church compared to other churches is this.
மற்ற சபைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய சபையிலே வித்தியாசமான காரியமாக இருப்பது இதுதான்.
We don't have any paid workers, preachers.
நம்மத்திலே சம்பளம் கொடுத்து ஊழியம் செய்கிறவர்களோ சம்பளம் கொடுத்து பிரசங்கிகளோ இல்லை.
Not even one.
ஒருவர் கூட இல்லை.
Everybody serves freely.
ஒவ்வொருவரும் இலவசமாய் ஊழியம் செய்கிறார்கள்.
And not only that.
அது மட்டுமல்ல,
we don't believe that it's only a elder brother who can share the word of God.
மூப்பர் மட்டுமே வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதையும் நாம் நம்புகிறதில்லை.
In our churches we encourage everyone to share something with others.
நம்முடைய சபைகளிலே ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம்.
Even young brothers and sisters.
வாலிப சகோதரிகளும் வாலிப சகோதரர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உற்சாகப்படுத்துகிறோம்.
Maybe 1 or 2 minutes.
1-2 நிமிஷங்கள்.
Just something from the word that has blessed them, they share with others.
தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஏதோ ஒன்று அவர்களை ஆசீர்வதித்து இருக்கிறது அல்லவா, அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் உற்சாகப்படுத்துகிறோம்.
If you want to do that, if you want to do that, then you must study the word of God regularly.
நீங்கள் இப்படி செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஒழுங்காக கிரமமாக வேத வார்த்தையை படிக்க வேண்டிய படிக்க வேண்டும்.
I started studying the Bible from the age of 20.
20 வயதிலிருந்து நான் வேதத்தை நன்றாக படிக்க ஆரம்பித்தேன்.
And I never stopped.
நான் இதுவரை நிறுத்தவே இல்லை.
Even now I am studying God's word.
இப்பொழுதும் நான் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறேன்.
And I am learning new things even now.
இப்பொழுதும் புதிய காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன்.
So I want to encourage you in this habit.
ஆகவே இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
And now we have so many messages in Tamil and English on our website also.
நம்முடைய இணையதளத்திலே ஆங்கிலத்திலேயும் சரி தமிழிலேயும் சரி பல செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது.
So many CDs and DVDs.
எத்தனையோ குறுந்தகடுகளும் DVDகளும் நாம் போட்டிருக்கிறோம்.
Such a lot of books.
எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கிறது.
That if you are really serious you can get some of those and study the word of God.
நீங்கள் மட்டும் கருத்துள்ளவர்களா இருந்தால் நீங்கள் அவைகளை வாங்கி வைத்து நீங்கள் வேத வசனங்களை நன்றாக படிப்பீர்கள்.
And it's very easy if you just discipline yourself saying a few minutes every day I must study the word of God.
ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்களாவது நான் வேத வசனத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி நேரம் ஒதுக்குவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு எளிதாக மாறும்.
We are all very busy people. We got school, college, office.
நாம் எல்லாருமே அதிக வேலை உள்ளவர்களாக இருக்கிறோம். கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கிறது, பள்ளிக்கு போக வேண்டியிருக்கிறது, அலுவலகத்துக்கு போக வேண்டியிருக்கிறது.
But I'm sure you can take 15 minutes or half an hour a day.
கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 15 நிமிடம் அல்லது அரை மணி நேரமாவது நீங்கள் இதற்கென்று ஒதுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
Who are very busy can have 15 minutes a day.
அதிக வேலை உள்ளவர்கள் 15 நிமிடம் ஒதுக்கலாம்.
Those who have little more time can take half an hour a day.
இன்னும் கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்கிறது என்று சொல்கிறவர்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்தை நீங்கள் இதற்காக ஒதுக்கலாம்.
That is not difficult.
அது கடினமே அல்ல.
It's where maybe before you go to bed at night.
இரவு நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த நேரத்தை ஒதுக்கலாம்.
When I was working in the ship, the only time I could get was at night.
நான் கப்பலிலே பணியாற்றிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு கிடைத்த நேரம் எல்லாம் இரவு நேரங்கள் தான்.
So it didn't matter if I slept half an hour late or 1 hour late.
அரை மணி நேரம் இதற்காக நீங்கள் காலதாமதமாய் தூங்குவதற்கு போனாலும் சரி, ஒரு மணி நேரம் தாமதமானாலும் அது ஒரு பொருட்டல்ல.
But I could study the word of God then.
ஆனால் அப்பொழுது நான் வேத வசனத்தை படிக்க ஆரம்பித்தேன்.
Those days I could not have books or CDs or internet or nothing.
அந்த நாட்களிலே எனக்கு புத்தகங்களோ சிடிகளோ அல்லது இணையதளமோ எனக்கு இல்லை.
But you have so many facilities today.
ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு பல வசதிகள் இருக்கிறது.
Take this phrase to your heart.
இந்த வாசகத்தை உங்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளுங்கள்.
To give them their food at the proper time.
ஏற்ற வேளையிலே அவர்களுக்கு போஜனம் கொடுத்து என்ற வாசகத்தை அப்படியே நெஞ்சிலே பதித்துக் கொள்ளுங்கள்.
That is to give them the word of God.
அதாவது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது.
According to their need.
அவருடைய தேவைக்கேற்ற போல் வேத வார்த்தையை கொடுப்பது.
And you say, how can I know people's need?
மக்களுடைய தேவை எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்களா?
We don't need to know.
நாம் அதை அறிந்து கொள்ள தேவையில்லை.
If we are in touch with God,
தேவனோடு கூட தொடர்புடையவர்களாக நாம் இருந்தால்,
keep a clear conscience,
ஒரு சுத்த மனசாட்சி வைப்பீர்களானால்,
and devote ourselves to the study of the word of God,
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கென்று நம்மை நாமே ஒப்புக்கொடுக்கும் பொழுது,
when we are speaking to somebody,
யாரோ ஒருவரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது,
it could be on the cell phone,
ஒருவேளை உங்களுடைய அலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கலாம்,
there God may ask you to share just one verse with that person.
நீ பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரோடு கூட ஒரு வேத வசனத்தை சொல்லு என்று ஆண்டவர் உங்களை உணர்த்தலாம்.
1 minute,
ஒரு நிமிடம்.
But those verses must be in your head to be able to give it to that person at the right time.
அந்த நபருக்கு சரியான நேரத்தில் அந்த வார்த்தை கொடுப்பதற்கு அந்த வார்த்தை முதலாவது உங்களுடைய தலையில் இருக்க வேண்டுமே.
So if it is in your head, God will bring out the right words to give to that person.
உங்களுடைய தலையிலே உங்களுடைய நினைவிலே அநேக வசனங்கள் இருக்குமானால் சரியான வசனத்தை ஆவியானவர் எடுத்து சொல்வதற்கு உதவி செய்வார்.
And then
அதற்கு பிறகு
you would have given that person a food at the proper time.
அந்த நபருக்கு ஏற்ற வேளையிலே நீங்கள் சரியான போஜனத்தை கொடுத்திருப்பீர்கள்.
Even your sisters can do that.
சகோதரிகள் இதை செய்யலாம்.
Or somebody comes to visit your home.
யாராவது உங்கள் வீடு சந்திக்க முடியாது வருகிறார்கள்.
They may be having problems. They may be discouraged.
அவர்கள் ஒருவேளை சோர்ந்து போய் வரலாம். வீட்டிலே உள்ள பிரச்சனைகளாலே, குடும்ப பிரச்சனைகளாலே சோர்ந்து போய் வந்திருக்கலாம்.
The world is full of people with problems.
இந்த உலகமானது பிரச்சனைகளால் நிறைந்த மக்களாலே காணப்படுகிறது.
But we have got in the word of God the answer to every problem on earth.
இந்த பூமியிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனுடைய வார்த்தையிலே தீர்வு உண்டு.
See, in my 55 years as a believer,
naan viswasiyaga irundhu varugira indha 55 aandu kaalathile
I have experienced many problems.
Aneega prachanigalai naan sandhithirukiren,
but I have never faced a problem for which there is no answer in the Bible.
Anal vedathile theerve illada oru endha oru prachaniyum naan sandhithathillai.
For every problem I found somewhere in the Bible there is an answer.
Endha oru prachanaikkum vedathile edhaavadhu oru pagudhil adarku badhil irukkum.
But you can't wait till the problem comes and then start searching.
Prachanai varum varai neenga kaathirundhu prachanai vandhadhukku piragu veda vasanai theduvadhile payanillai.
But if you have it in your mind, you have the word of God, then God will bring that right verse at that time.
ஆனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் சிந்தையிலே வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே ஆவியானவர் சரியான வசனத்தை எடுத்து உங்களுக்கு கொடுப்பார்.
So we won't be so dependent on having to go to an elder brother or something like
that. அவை பிரச்சனை வந்து விட்டால் மூப்பரிடத்திலே போக வேண்டும் என்று நாம் அவளையே சார்ந்து இருக்கக்கூடிய தேவை ஏற்படாது.
And sometimes God wants to speak to us directly.
சில நேரங்களிலே தேவன் நேரடியாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார்.
Sometimes he speaks to us through elder brothers.
சில சமயங்களிலே மூப்பர்கள் மூலமாக நம்மிடத்திலே பேசுகிறார்.
But even if you are a very young believer,
நீங்கள் ஒரு இப்பொழுதுதான் வந்த ஒரு இளம் விசுவாசியாக இருந்தாலும் சரி,
I want to tell you that God wants to speak to you directly.
தேவனோடு கூட நேரடியாக பேச விரும்புகிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
Doesn't a father want to speak to his 2-year-old son directly?
அப்பா ஒரு 2 வயது மகனிடத்திலே நேரடியாக பேச விரும்பவில்லையா?
So not always through his older brother.
எப்பொழுதே அண்ணன் மூலமாகவே அவர் தம்பியிடத்தில் பேச மாட்டார்.
No.
இல்லை.
He wants, even if you are young baby spiritually, God your father wants to speak to you directly.
ஆவிக்குரிய விஷயத்திலே குழந்தைகளாக இருந்தாலும் கூட உங்களுடைய தகப்பன் நேரடியாக உங்களோடு கூட பேச விரும்புகிறார்.
And so you need to study God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டியது.
As you read it, ask the Holy Spirit to teach you.
அப்படி வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவரே எனக்கு போதியும் என்று ஆவியானவரே கேளுங்கள்.
See, in all the denominations including Pentecostal denomination, they say you must go to Bible college in order to study the word.
எல்லா ஸ்தாபனங்களிலேயும் பெந்தகோஸ்தே ஸ்தாபனம் உட்பட வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
But in our churches we don't tell people to go to the Bible school.
ஆனா நம்முடைய சபைகளிலே வேதாகம கல்லூரிக்கு போங்கள் என்று சொல்வதில்லை.
I have never been to Bible school for one day in my life.
என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஒரு நாள் கூட வேதாகம கல்லூரியிலே சென்று நான் கற்கவில்லை.
And the reason I did not go was because when I read in the Bible I found that Jesus never sent any of his disciples.
வேதாகம கல்லூரிக்கு நான் போகாமல் இருப்பதினுடைய காரணம் என்னவென்றால் இயேசுவும் சீஷர்களும் வேதாகம கல்லூரிக்கு போனதாக வேதம் சொல்லவில்லை.
So I said if those disciples can learn from the Holy Spirit then I can also learn.
ஆகவே சீஷர்கள் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானுடைய பாதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடிந்தால் நானும் கற்றுக்கொள்ள முடியும்.
So you can also learn.
நீங்களும் கற்றுக்கொள்ள முடியும்.
So I want to encourage you to please get the habit of studying the word of God.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை படிக்க கூடிய பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் வருந்தி கேட்கிறேன்.
Another good habit that I had.
எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல பழக்கம் என்னவென்றால்
If I found a verse which really blessed me I would underline it.
என்னை ஆசீர்வதித்த வசனத்தை நான் பார்ப்பேன் என்று சொன்னால் அதை நான் பேனாவை வைத்து அடிக்கோடிட்டுக் கொள்வேன்.
If I found some other verse somewhere else that connects with it, I would write it on the side.
இந்த வசனத்தோடு தொடர்புடைய இன்னொரு வசனம் இருக்குமானால் இந்த வசனத்தில் அந்த வசனத்தின் குறிப்பை எழுதி வைத்துக் கொள்வேன்.
And like that my first Bible was completely covered with my underlining and words and all that.
இதே போல என்னுடைய முதலாவது வேதாகமத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேதம் முழுவதுமாக கோடுகளாகவே இருக்கும். அங்கேயும் இங்கேயுமாய் குறிப்புகளாகவே இருக்கும்.
So whenever I turned to a page I could see so many things I had already studied there.
நான் எந்த ஒரு பக்கத்தை எடுத்தாலும் ஏற்கனவே படித்து நான் குறித்து வைத்திருந்த அநேக காரியங்களை நான் பார்க்க முடிகிறது.
So that's a good habit to develop.
இது ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பழக்கம்.
Sometimes in a meeting I would get a verse and I would underline it. I say I've never seen that before.
சில கூட்டங்களில் இருக்கும் பொழுது எனக்கு ஒரு வசனம் கிடைக்கிறது. அதே வசனம் இதுவரை நான் இது பார்த்ததே இல்லை என்று சொல்லி அதை நான் அடிக்கோடிட்டுக் கொள்ளி குறிப்பு எழுதுகிறேன்.
So I want you to develop that habit.
இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
When I was seeking the Lord,
நான் தேவனை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது
and saying Lord, how can I have a word for your people all the time?
ஆண்டவரே எந்த நேரத்திலும் உம்முடைய ஜனங்களுக்கு என்று எப்படி நான் வார்த்தையை ஆண்டவரே கொண்டிருக்க முடியும் என்று கேட்டேன்.
You know that in my ministry almost throughout the year I'm going somewhere or the other and I have to speak.
என்னுடைய ஊழியத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட வருடம் முழுவதுமாக ஏதாவது ஒரு இடத்திற்கு பிரயாணம் செய்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன்.
Some days I have to speak for 4 or 5 hours on a single day.
சில இடங்களிலே சில நாட்களிலே 4 அல்லது 5 மணி நேரங்கள் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
I must have a word according to the people's need.
ஜனங்களுடைய தேவை கேட்டாற் போல எனக்கு ஒரு வார்த்தை இருக்க வேண்டும்.
So when I sought the Lord about that,
ஆகவே தேவனை நோக்கி இதை தேடினேன், தேவனை தேடினேன்.
The Lord said to me, you need only 2 things.
உனக்கு இரண்டு காரியங்கள் தான் தேவை என்று சொன்னார். ஒன்று,
fill your heart with the word of God.
தேவனுடைய வார்த்தையினாலே உன் இதயத்தை நிரப்பு.
That is the Bible.
அதான் வேதம்.
And fill your heart with love for all of God's people.
எல்லா தேவ மக்கள் மீதும் இருக்கக்கூடிய அன்பினாலே உன் உள்ளத்தை நிரப்பு என்று சொன்னார்.
So if you got the word of God in your heart and love for God's people in your heart, God will always give you a word for the people.
உங்கள் உள்ளத்திலே தேவனுடைய வார்த்தையும் உங்கள் உள்ளத்திலே தேவ மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பும் இருக்குமேயானால் எப்பொழுதுமே தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து கொண்டே இருப்பார்.
But if one of these two is missing,
இந்த இரண்டு காரியங்களில் ஒன்று இல்லாமல் போனாலும் சரி,
then you may not have a word for God.
உங்களுக்கு கொடுப்பதற்கு வார்த்தை இருக்காது.
It's a tremendous blessing to be able to give God's word to needy people.
தேவையுள்ள மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
So many people can be saved from suicide.
அநேகர் தற்கொலை செய்வதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும்.
So many people can be brought to Christ.
அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரப்பட முடியும்.
We all must be witnesses for Christ.
நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும்.
So study God's word.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை படியுங்கள்.
And fill your heart with love for God's people.
உங்களுடைய இருதயத்தை தேவ ஜனங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிரப்புங்கள்.
That is the flask of oil I was telling you about.
நான் உங்களுக்கு சொன்னேனே அதுதான் அந்த பாத்திரத்திலே நிரப்பப்பட்டதான் எண்ணெய்.
That the Holy Spirit comes and fills our heart with love.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து நம்முடைய இருதயத்தை தம்முடைய அன்பினாலே நிரப்புகிறார்.
Jesus said in Matthew 24
மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார்
that in the last days
கடைசி நாட்களிலே
verse 11 many false prophets will arise
அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லி
24:11
மத்தேயு 24:11 வசனத்திலே வாசிக்கிறோம் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள்
there are going to be many false prophets in our day
நம்முடைய நாட்களிலே அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள்
they can lead you astray
அவர்கள் உங்களை வழி விலக செய்ய முடியும்
that's why we need to know the bible
ஆகவே தான் நாம் வேதத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும்
and then it says
அதற்கு பிறகு சொல்கிறார்
there's going to be so much sin verse 12 in the world that people's love will grow cold
அக்கிரமம் அல்லது பாவம் இந்த உலகத்திலே மிகுதியாக இருக்க போவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும்
that means love for jesus is going to go down
அதனுடைய பொருள் என்ன என்றால் இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பானது அது கீழ் நோக்கி போகிறது
and love for the world will increase
உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பு அதிகமாகிறது
and also love for people the brothers and sisters will decrease
சகோதர சகோதரிகள் மீது இருக்கக்கூடிய அன்பு குறைகிறது
there'll be a lot of complaints and grumbling and bitterness against people
அந்த அன்பு இருக்க வேண்டிய இடத்திலே இப்பொழுது அநேகர் மீது குறை சொல்லும் புகாரம் தான் எழும்புகிறது
we are seeing that happening in our day
நம்முடைய நாட்களிலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்
that sin is increasing
பாவம் பெருகும் பொழுது
people's love is becoming cold
மக்களுடைய அன்பு தணிந்து போகிறது குறைந்து போகிறது
but
ஆனால்
verse 13
13 ஆம் வசனம்
if someone endures remaining in love until the end he will be saved
13 ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம் முடிவு வரையந்தம் ஒருவன் அன்பிலேயே நிலைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான்
so I want to be saved
நான் ரட்சிக்கப்பட வேண்டும்
then it says I must endure till the end in love when everybody else's love is growing cold
எல்லாருடைய அன்பும் தணிந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் பொழுது நான் முடிவு வரையந்தம் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும்
and if I listen to the false prophets verse 11
பனரமசந்தி சொல்லப்பட்டது போல கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு நான் செவி கொடுத்தேனானால்
that is how my love grows cold
எப்படி தான் என்னுடைய அன்பு தணிந்து போகிறது
false prophets are not people who say jesus christ is not god
இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்கிறவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் அல்ல
they are false prophets but then they are so obvious false prophets
அவர்களும் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தான் ஆனால் வெளிரங்கமாக அவர் வெளிப்படையாக தெரிகிறது
see if somebody gets up and says jesus christ is not god you immediately know he is a false prophet
யாராவது எழுந்து நின்று இயேசு கிறிஸ்து தேவனே அல்ல என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இவர் கள்ளத்தீர்க்கதரிசி என்று
but if somebody tells you come to jesus and he'll give you money and a big house he doesn't sound like a false prophet
இயேசு உன்னை வாருங்கள் அவர் உங்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பார் நிறைய பணத்தை கொடுப்பார் என்று சொன்னால் அது ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி போல தெரிவதில்லை
He sounds like a good prophet.
நல்ல தீர்க்கதரிசி போல தோற்றம் அளிக்கிறார்.
But I have seen people who go after that type of teaching.
ஆனால் இப்படிப்பட்ட போதனைக்கு பின்னால் செல்லக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன்.
They go after the teaching wanting to have more and more money thinking Jesus will give them more and more money.
அதிகமாக பணம் தேவைப்படுகிறது என்று எண்ணி அவர்கள் பின்னாலே போகிறார்கள். இப்படிப்பட்ட போதனை பின்னால் போகிறார்கள். இயேசுவிடத்தில் பணத்தை வாங்க விரும்புகிறார்கள்.
They don't realize this is the devil drawing them in that way so that their love for Jesus grows cold.
இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பு தணிந்து போகும்படியாக பிசாசு தான் இப்படிப்பட்ட போதனைகளுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாது இருக்கிறார்கள்.
See the devil doesn't come as devil.
பிசாசு பிசாசாக வருவதில்லை உங்களிடத்திலே
Paul says he comes as an angel of light.
பவுல் சொல்கிறார் அவன் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான்.
Supposing you see an angel of light here you will think that is an angel it could be the devil.
இங்கே திடீரென்று ஒளியின் தூதன் இங்கே வந்து நின்றால் அது தூதன் என்று எண்ணுவீர்கள் அவன் பிசாசாக இருப்பான்.
A lot of people who say I saw an angel of light.
அநேகர் சொல்கிறார்கள் நான் ஒரு ஒளியின் தூதனை கண்டேன் என்று சொல்கிறார்கள்.
That could be the devil I say.
நான் சொல்கிறது பிசாசாக இருக்க முடியும்.
The devil doesn't come with horns and black dress.
பிசாசு கருப்பு ஆடை அணிந்து கொண்டு கொம்பை வைத்துக் கொண்டு வருவதில்லை
he comes as an angel of light
அவன் ஒளியின் தூதனை போல வருகிறான்
if you ask me to draw a picture of the devil
என்னை பார்த்து ஒரு பிசாசுடைய படத்தை வரையுங்கள் என்று சொன்னால்
i will draw an white angel shining with light
வெள்ளை தூதன் பிரகாசிக்கிற தூதனை போல ஒரு படத்தை வரைவேன்
most christians won't understand it
அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது விளங்காது
they say hey i asked you to draw the devil
ஐயா நான் பிசாசை தானே வரைய சொன்னேன்
I said this is the devil
இதான் பிசாசு
because he doesn't come in black and say here I am satan
நான் இதே சாத்தான் என்று சொல்லி அவன் கருப்பு ஆடை அணிந்து கொண்டு கொம்பை வைத்துக் கொண்டு வருவதில்லை
that is why christians get deceived
ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்
see 2 Corinthians in chapter 11
2 கொரிந்தியர் 11 ஆம் அதிகாரம்
some of you may not know this verse and that's why I'm showing it to you
உங்களுக்கு உங்களுடைய சிலருக்கு இந்த வசனம் தெரியாமல இருக்கலாம் ஆகவே இந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்
Verse 13.
13ஆம் வசனம்.
There are false apostles, deceitful workers who disguise themselves as the apostles of Christ.
2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
13
13ஆம் வசனம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள்.
Who is he talking about?
யாரை குறித்து இங்கே பேசுகிறார்?
Who are these false apostles?
இந்த கள்ள அப்போஸ்தலர்கள் யார்?
You read there. Those who come to people for their money.
ஜனங்களிடத்திலே பணத்தை வசூலிக்கும்படியாக வருகிறவர்கள்.
That is the context.
அந்த பின்னணியிலே தான் இந்த வசனம் எழுதப்படுகிறது.
He says in verse 9.
9ஆம் வசனத்திலே.
Verse 7.
7ஆம் வசனத்திலே.
The last part.
கடைசி பகுதி.
I preach the gospel of God to you without charge.
தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு நான் பிரசங்கித்தேன் என்று சொல்கிறார்.
That is the subject.
அந்த இதுதான் இந்த கருத்து.
Paul says I stayed in Corinth for 1.5 years.
கொரிந்து பட்டணத்திலே 1.5 ஆண்டுகள் நான் தங்கி இருந்தேன்.
You read that in Acts 18.
அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்து பாருங்க.
And he said in that 1.5 years I did not take 1 cent from any of you.
அந்த தங்கி இருந்த 1.5 நாட்களிலே ஒரு பைசாவை கூட நான் யாரிடத்திலும் வாங்கவில்லை என்று சொல்கிறார்.
But why do I do this?
ஆனால் ஏன் நான் அப்படி செய்கிறேன்?
Verse 12.
12ஆம் வசனம்.
I do this to cut out the opportunity from other people who say we are also serving the Lord like Paul.
எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதை இன்னும் செய்வேன்.
They say we are also like Paul.
நாங்களும் பவுலைப் போல இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
I say okay.
சரி.
Will you preach without taking any money?
பணம் வாங்காமல் நீ பிரசங்கம் பண்ணுவாயா?
No, we have to take money.
இல்லை இல்லை, பிரசங்கிப்பதற்கு பணம் வாங்க வேண்டும்.
I say that is the difference between Paul and you.
இதுதான் பவுலுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம்.
That is what Paul is saying.
அதைத்தான் பவுல் சொல்கிறார்.
Why did I preach the gospel without charge?
தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததனாலே குற்றம் செய்தேனோ?
Because I want to cut out opportunity for other people to say that they are also preaching like I am.
என்னை போலவே நானும் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு எந்த ஒரு சமயமும் கிடைக்காதபடிக்கு, தருணம் கிடைக்காதபடிக்கு நான் அதை செய்கிறேன் என்று
சொல்கிறார். That is why we do in all our CFC churches.
ஆகவே தான் நம்முடைய எல்லா CFC சபைகளிலும் இப்படி நாம் செய்கிறோம்.
So that other people will we can say to them you are doing God's work in a different way.
ஆகவே நாம் மற்றவர்களை பார்த்து சொல்ல முடிகிறது, நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை வித்தியாசமான விதத்தில் செய்கிறீர்கள்.
You are doing it for money.
நீங்கள் பணத்துக்காக செய்கிறீர்கள்.
We do it because we love God's people.
நாங்கள் தேவனுடைய ஜனத்தை நேசிக்கிறபடியால் செய்கிறோம்.
And then he says in verse 13.
15ஆம் வசனத்தில்
சொல்கிறார். These type of men are false apostles.
இவர்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள். கள்ள அப்போஸ்தலர்கள்.
They disguise themselves as apostles of Christ.
அவர்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
And he says that's not surprising because Satan himself disguises himself as an angel of light.
அது ஆச்சரியம் இல்ல, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே.
That's the verse. Satan comes like an angel of light.
சாத்தான் ஒளியின் தூதனை போல வருகிறான்.
So the false apostles are people who pretend to be true apostles.
அவை கள்ள அப்போஸ்தலர்கள் யார் என்று சொன்னால் உண்மையான அப்போஸ்தலர்களைப் போல பாசாங்கு செய்கிறவர்கள்.
How do you know whether they are leading you astray?
அவர்கள் உங்களை வழி விலக செய்கிறார்களா இல்லையா, சரியாக நடத்துகிறார்களா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்?
Any message that decreases your love for Jesus Christ is a false prophet.
இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கக்கூடிய அன்பை எந்த செய்தி உங்களுக்கு குறைக்கிறதோ அது கள்ள அப்போஸ்தலன் கொடுக்கக்கூடிய செய்தி.
Any message that lowers your love for one another is a false apostle's message.
நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் காண்பிக்கக்கூடிய அன்பை எந்த செய்தியாளர் குறைக்கிறாரோ அது கள்ள அப்போஸ்தலன்.
And that is how sin increases and love for Jesus decreases.
இப்படி தன் அக்கிரமம் பெருகுகிறது, தேவன் இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பு தணிகிறது.
Verse 12. Matthew 24:12.
மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
It's like a weighing balance.
ஒரு தராசு தட்டை போல இருக்கிறது.
If love for Jesus becomes less and less, sin goes increases more and more.
இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பு குறைய குறைய பாவம் பெருகிக்கொண்டே இருக்கிறது.
When love for Jesus increases, then sin decreases.
இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பு அதிகரிக்க அதிகரிக்க பாவம் குறைகிறது.
See, think of a weighing balance.
நல்ல திராசை எண்ணி பாருங்கள், எடுத்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
More weight this side will go up.
இங்கே கணம் அதிகமாக அதிகமாக இந்த தட்டு கீழே போகும், இந்த தட்டு மேலே வரும்.
So one side is love for Jesus, the other side is sin.
ஒரு பக்கத்திலே இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பு, இன்னொரு பக்கத்திலே இருக்கக்கூடிய தட்டிலே பாவம்.
How to make sin less and less and less and less in my life?
என்னுடைய வாழ்க்கையிலே பாவமானது குறைந்து குறைந்து கொண்டே வர வேண்டும்.
Then love for Jesus must increase.
இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பானது அதிகமாகிக் கொண்டே போக
வேண்டும். That's what it says here.
அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Sin is increasing.
பாவம் பெருகிறது.
Verse 12.
12 ஆம் வசனம்.
Sin is increasing.
பாவம் அக்கிரமம் பெருகிறது.
Love is becoming less and less.
அன்பு தணிந்து போய் கொண்டே இருக்கிறது, குறைந்து போய் கொண்டே இருக்கிறது.
So if love increases, sin will go down.
அன்பு பெருகிக் கொண்டே இருந்தால் பாவம் குறைந்து விடும்.
So how to get rid of sin from your life?
உன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை எப்படி விட்டு ஒழிப்பது?
Learn to love Jesus more.
இயேசுவை அதிகமாக நேசிக்க கற்றுக்கொள்.
So I've discovered, you know, this is what it means to have my flask full of oil.
என்னுடைய பாத்திரம் எண்ணெயினால் நிரம்பி இருக்கிறது என்பது இதுதான் அதனுடைய அர்த்தம்.
We saw that in the morning in Romans 5:5.
ரோமர் 5 அதிகாரம் 5 வசனத்தில் காலையிலே நாம் பார்த்தோம்.
Be faithful to make sure your heart is full of love for Jesus.
உண்மையுள்ளவர்களா இருந்து உங்கள் இதயமானது இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பினால் நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
And in my life I have discovered my love for Jesus can increase by two things.
என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பு இரண்டு காரியங்களாலே அதிகரிக்க முடியும்.
How can I have my flask full of love for Jesus Christ?
என்னுடைய பாத்திரமானது இயேசு கிறிஸ்து மீது இருக்கக்கூடிய அன்பினால் எப்படி நிறைந்திருக்க முடியும்?
Number 1.
முதலாவது காரியம்
1 John chapter 4.
1 யோவான் 4 அதிகாரம்.
It says here in verse 19.
1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனம்.
We love him because he first loved us.
அவர் முந்தி நம்மில் அன்பு கொண்டபடினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கொள்கிறோம்.
So if I think Jesus loved me very little,
இயேசுவை கொஞ்சம் தான் அன்பு கொள்கிறார் என்று நான் எண்ணினால்,
I will also love him very little.
நானும் அவரை கொஞ்சம் தான் அன்பு கொள்வேன்.
But if I realize that Jesus loved me so much,
அல்ல இயேசு எனக்கு அதிகமாய் நேசித்திருக்கிறார் என்று நான் நம்பினால்,
then I will love him more.
நான் அவரை அதிகமாக நேசிப்பேன்.
So one of the tricks of the devil,
அங்க சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னவென்றால்,
is to prevent us from knowing how much Jesus loved us.
இயேசு எந்தளவாய் நம்மை நேசித்தார் என்பதை அறியாமல் தடுத்து விட வேண்டும்.
And I think most believers don't have a clear understanding of how much Jesus loved them.
எந்தளவாய் இயேசு அவர்களை நேசித்தார் என்று அநேக கிறிஸ்தவர்களுக்கு சற்றேனும் கருத்து இல்லாமல் இருக்கிறார்கள்.
So that is one of the things that I have meditated on all my Christian life.
எல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் இதைத்தான் நான் அதிகமாக தியானித்திருக்கிறேன்.
From the time I was converted at 19 and a half,
19 வயதிலே நான் மனம் திரும்பின நாளிலிருந்து,
I frequently looked at the cross.
எப்பொழுதெல்லாம் சிலுவையை நோக்கி பார்க்கிறேனோ,
because that's where Jesus love for me was shown.
அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பானது காண்பிக்கப்பட்டது.
God so loved the world that he gave his son.
தேவன் இந்த அளவாய் உலகத்தை நேசித்தபடினாலே தம்முடைய குமாரனையே ஒப்புக் கொடுத்தார்.
And so I said, Lord, help me to understand what is it that happened on the cross.
ஆண்டவரே விளங்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே சிலுவையில் என்னதான் நடந்தது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
In the beginning I just knew that he suffered so much.
ஆரம்பத்திலே நான் அறிந்ததெல்லாம் அவர் அந்தளவாய் சிலுவையிலே பாடுபட்டார்.
And I used to study about how a man suffers when he's hanging on the cross.
ஒரு மனிதன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி எல்லாம் பாடுபடுவான் என்பதை நான் படிக்க ஆரம்பித்தேன்.
You know, when you're hanging on 3 nails,
மூன்று ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது,
your whole weight of your body is on those 3 nails.
உங்களுடைய சரீரத்தின் முழு கனமும் அந்த மூன்று ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது.
And every time you breathe,
ஒவ்வொரு முறையும் மூச்சு விடும் பொழுது,
you have to lift yourself up on those 3 nails and then breathe out.
அந்த மூன்று ஆணிகளிலே உங்களை அப்படியே தூக்க வேண்டும், அதுக்கு பிறகு மூச்சை விட வேண்டும்.
Imagine doing that for 6 hours.
6 மணி நேரங்கள் இப்படி மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுவதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
I used to meditate on these type of sufferings of Jesus.
ஆகவே இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நான் தியானிக்க ஆரம்பித்தேன்.
That was good because I was a baby spiritually.
ஆவிக்குரிய ரீதியில் நான் குழந்தையாக இருந்தபடினாலே அப்படி தியானித்தது நல்லதுதான்.
When we are babies, it's the physical sufferings of Jesus that come to our heart.
நாம் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் சரீர பிரகாரமான பாடுகள் தான் நம்முடைய உள்ளத்தின் நினைவுக்கு வருகிறது.
And how when he was pierced, all the blood and water flowed out.
எப்படி அவர் ஈட்டினாலே குத்தப்பட்ட பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது.
That was after he died.
அது அவர் மரித்த பிறகு.
And if I saw a movie of Jesus, I would really cry when I saw him being whipped and beaten.
இயேசுனுடைய படத்தை பார்க்கும் பொழுது, திரையில பார்க்கும் பொழுது, அவர் சாட்டையால் அடிக்கப்படும் பொழுதெல்லாம் நான் பார்த்து அழுவேன்.
பட் as I grew spiritually,
ஆனால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பித்த பொழுது,
I really understood what he suffered on the cross.
அவர் சிலுவையிலே என்ன பாடுபட்டார் என்பதை உண்மையாலுமே விளங்கிக் கொண்டேன்.
I realized that the punishment for my sin is not physical death.
என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல என்பதை விளங்கிக் கொண்டேன்.
See, if Jesus took my punishment on the cross,
இயேசு என்னுடைய தண்டனையை அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டிருந்தாரானால்,
then only I can be free from my getting that punishment.
அப்பொழுது மட்டுமே நான் அந்த தண்டனையிலிருந்து விடுதலையாக முடியும்.
We all deserve a punishment for sin.
நாம் எல்லாருமே நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனைக்கு தகுதியானவர்கள்.
We say Jesus paid our debt on the cross.
இயேசு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தின் தண்டனையை செலுத்தினார், பாவ கடனை செலுத்தினார் என்று வாசிக்கிறோம்.
How did he do it?
அது எப்படி அவர் செய்தார்?
Is it by physical death?
சரீரப்பிரகாரமான மரணத்தின் நிமித்தமாகவா?
Every Christian knows.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்திருக்கிறான்.
What is the punishment for sin?
பாவத்தின் தண்டனை என்ன?
Is it just physical death?
சரீர மரணம் மட்டுமா?
If it is physical death,
சரீர மரணம் என்று தான் இருக்குமானால்,
then when I die,
நான் மரிக்கும் பொழுது,
I have paid the punishment for my sin.
என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை நான் செலுத்தி விட்டேன்.
Then I can go to heaven.
நான் பரலோகத்துக்கு போக முடியும்.
And every man who dies,
மரிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும்,
every man,
ஒவ்வொரு மனிதனும்
through death he has paid the punishment for
மரணத்தின் மூலமாக அவருடைய பாவத்துக்குரிய தண்டனை செலுத்தி விட்டானே.
Every man can go to heaven.
ஒவ்வொரு மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியுமே.
So if we say Jesus physically died and took my punishment,
ஆகவே இயேசு சரீரப்பிரகாரமாக மரித்தது நிமித்தமாய் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால்,
I'll say why does he have to die? I can die myself.
நானே மரிக்க முடியுமே? ஏன் அவர் எனக்காக மரிக்க வேண்டும்?
I can die and go to heaven.
நானே மரித்து விட்டு பரலோகத்துக்கு போகலாமே.
But physical death is not the punishment for sin.
ஆகவே பாவத்தின் தண்டனை சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல.
The punishment for a life of sin is to go to hell.
பாவத்திற்குரிய வாழ்க்கை முழுமாய் செய்த பாவத்துக்குரிய தண்டனை என்னவென்றால் நரகத்திற்கு போவது.
Hell means being forsaken by God forever.
நரகம் என்பது என்றென்றைக்கும் தேவனாலே கைவிடப்பட்ட ஒரு நிலைமை.
It's not physical death.
சரீரப்பிரகாரமான மரணம் அல்ல.
It is spiritual death.
ஆவிக்குரிய மரணம்.
So to be cast out from God forever is something we don't understand because none of us have experienced it.
நம்மிலே யாருமே அனுபவிக்காதபடினாலே தேவனை விட்டு தள்ளப்படுவது என்றால் என்ன என்பது நமக்கு தெரியாது.
But that is the punishment for sin.
ஆனால் பாவத்துக்கு இதுதான் தண்டனை.
So if Jesus took the punishment for my sin, then he must have suffered that on the cross also.
ஆகவே இயேசு என்னுடைய பாவத்துக்கு தண்டனை எடுத்துக்கொண்டிருந்தார் என்று சொன்னால் அவர் என்னுடைய தண்டனையை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்.
I want to make this so clear that even an illiterate person can understand.
படிக்காதவர் நபர் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் மிகவும் எளிமையாக சொல்ல விரும்புகிறேன்.
When Jesus hung on the cross,
இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது,
for the last 3 hours,
கடைசி 3 மணி நேரங்கள்,
he cried out, my God, why have you forsaken me?
என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார்.
You know what he was experiencing during those 3 hours?
அந்த 3 மணி நேரங்கள் அவர் எதை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா?
More than this physical agony of breathing,
அவர் மூச்சு விடுவதற்கு சரீரத்திலே பட்ட வேதனையை காட்டிலும்,
he was suffering hell.
அவர் நரகத்தையே அனுபவித்துக் கொண்டிருந்தார்.
The same suffering that people are suffering in hell today.
இன்றைக்கு நரகத்திலே மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே அதே நரக வேதனை.
A lot of people have gone to hell already.
ஏற்கனவே அநேகர் நரகத்துக்கு சென்றிருக்கிறார்கள்.
The same suffering that they are experiencing.
அவர்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதே நரக வேதனை.
Jesus experienced for 3 hours.
இயேசு 3 மணி நேரம் அந்த வேதனை அனுபவித்தார்.
That was the punishment for my sin.
அதுதான் என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை.
Now if he was just a human being,
அவர் மனிதனாக மட்டுமே இருந்திருப்பாரேயானால்,
then 3 hours is only 3 hours.
3 மணி நேரம் என்பது 3 மணி நேரம்தான்.
But the punishment for my sin is not 3 hours in hell.
ஆனா என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை நரகத்திலே உள்ள 3 மணி நேரம் அனுவேதனை மட்டுமல்ல.
It's not that God will send me to 3 hours to hell and then take me out because I'm punished.
3 மணி நேரம் மட்டும் நரகத்துக்கு அனுப்பி விட்டு உன்னுடைய தண்டனை முடிந்து விட்டது என்று சொல்லி மீண்டும் அங்கிருந்து என்னை தூக்க மாட்டார்.
No, the punishment for my sin is eternity in hell.
என்னுடைய பாவத்துக்குரிய தண்டனை நித்திய நித்தியமாக நரகத்திலே இருப்பதாகும்.
And that is what Jesus suffered in 3 hours.
இதைத்தான் 3 மணி நேரம் இயேசு அனுபவித்தார்.
You say, how can he suffer in 3 hours what we suffer in eternity?
நித்தியமாக நாம் அனுபவிக்க வேண்டியதை எப்படி அவர் 3.5 மணி நேரம் அனுபவித்தார் என்று நீங்கள் கேட்கலாம்.
If he's a man, he cannot do it.
மனிதனாக இருந்தால் செய்ய முடியாது.
But God is infinite.
தேவன் முடிவற்றவராய் இருக்கிறார்.
The one who hung on the cross was God himself.
சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தவர் அவர் தேவன்.
And because he was God, in 3 hours he could suffer the pain of eternity.
நித்தியத்தின் வேதனையை அவர் தேவனாய் இருந்தபடினாலே அந்த 3 மணி நேரத்திலே அவர் கடந்து செல்ல முடிந்தது.
So think of the pain of eternity in hell concentrated into 3 hours.
நரகத்திலே நித்திய நித்தியமாய் படக்கூடிய வேதனையை 3 மணி நேரமாக அதை சுருக்கினால் எப்படி இருக்கும்?
That's what he experienced.
இதைத்தான் அவர் அனுபவித்தார்.
And when we realize that,
இதை நாம் உணர்ந்து விட்டால்,
we understand a little bit of how much he loved us.
அவர் எந்தளவாய் நம்மை நேசித்தார் என்பதை துளி அளவு நாம் விளங்கிக் கொள்ள முடியும்.
Many years ago I was meditating on Gethsemane.
சில ஆண்டுகள் முன்பதாக நான் கெத்செமனியை தியானித்துக் கொண்டிருந்தேன்.
How Jesus prayed there, oh father, take away this cup from me.
பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அந்த கெத்செமனியை தோட்டத்திலே கதறி ஜெபித்தார்.
I don't want to drink this cup.
இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண விரும்பவில்லை.
What is the cup that he didn't want to drink?
அவர் குடிக்க விரும்பாத அந்த பாத்திரம் என்ன?
It was not physical death. He was not afraid of physical death.
சரீர பிரகாரமான மரணம் அல்ல. அந்த மரணத்துக்கு அவர் பயப்படவில்லை.
There are many martyrs who have gone boldly when they were being burnt or thrown to the lions.
அநேக இரத்த சாட்சிகள் சிங்கத்தின் மத்தியிலே வீசப்படும் பொழுதும் அக்கினிக்கு இரையாக போகும் பொழுதும் தைரியமாய் சென்று தங்கள் உயிரை விட்டார்கள்.
Jesus is not a coward.
இயேசு கிறிஸ்து ஒரு கோழை அல்ல.
He would have died physically any time.
எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர் சரீர பிரகாரமான மரணத்தை சந்தித்திருக்க முடியும்.
Something else he was saying, I don't want to drink this cup.
இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண விரும்பவில்லை என்று சொல்லும் பொழுது வேறு ஏதோ ஒன்றை அவர் சொல்கிறார்.
And that was this 3 hour break of fellowship with the Father.
பிதாவோடு கூட அந்த 3 மணி நேரம் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதுதான் அந்த பாத்திரம் என்று சொல்கிறார்.
You know what Jesus valued most in his life?
இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாட்காலத்தில் அதிகமாக மதிப்பிட்டு கொடுத்ததான காரியம் என்ன தெரியுமா?
It was not his physical life.
அவருடைய சரீர பிரகாரம்
ஜீவன் அல்ல கண்டிப்பாக பணம் அல்ல. நாட் தி ஆனர் ஆஃப் மேன். மனிதனுடைய கனம் அல்ல. தேர் வாஸ் ஒன் திங் தட் ஜீசஸ் வேல்யூட் மோர் தென் எனிதிங் எல்ஸ். எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக இயேசு மதித்த ஒரு காரியம் உண்டு. ஃபெலோஷிப் வித் தி ஃபாதர். பிதாவோடு கூட உள்ள ஐக்கியம். தட் இஸ் தி மார்க் ஆஃப் எ ட்ரூலி ஸ்பிரிச்சுவல் மேன். ஒரு உண்மையான ஆவிக்குரிய மனிதனுடைய அடையாளம் இதுதான். இந்த பூமியிலே
எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அதிகமாக பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை மதிக்கிறவளா இருந்தால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய மனிதர்.
What is it that breaks fellowship with the Father?
பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை துண்டிக்கிறது எது?
Only one thing.
ஒரே ஒரு காரியம் தான்.
Sin.
பாவம்.
If I relish one sinful thought in my mind even for 5 seconds.
5 வினாடிகள் ஒரு பாவ எண்ணத்தை என்னுடைய மனதிலே வைத்து நான் சந்தோஷித்துக் கொண்டிருந்தால்
my fellowship with the father is gone.
பிதாவோடு கூட எனக்கு கூடிய ஐக்கியம் முறிந்து விட்டது.
And I cannot restore it until I confess that sin, get it cleansed.
நான் அந்த பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்படாத பட்சத்திலே அந்த தொடர்பு மீண்டுமாய் ஏற்படுத்தப்படாது.
5 seconds.
5 வினாடிகள்.
But we all have done that so often.
அடிக்கடி நாம் செய்திருக்கிறபடினாலே
our fellowship with the father is broken so often.
அடிக்கடி பிதாவோடு கூட நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே
we have got used to it.
அதிலே பழகி போய்விட்டோம்.
You know, it's like a man who is always limping. After 25 years he gets used to it.
ஒரு மனிதன் நொண்டி 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 நடந்து பழகி 25 ஆண்டுகள் பழகி விட்ட பிறகு அது அவனுக்கு பழக்கமாகி விட்டது.
But if you and I have to limp one day, that's a little difficult.
ஆனால் நீங்களும் நானும் எப்படி நொண்டியாக நடக்க நேர்ந்தது என்று சொன்னால் எவ்வளவு கடினமாக இருக்கும்.
But people can get used to it.
ஆனால் மக்கள் பழகி போய்விட முடியும்.
So we are so used to break a fellowship with the Father that we don't even feel it.
ஆகவே பிதாவோடு கூட இருக்கக்கூடிய தொடர்பு அடிக்கடி துண்டிக்கப்பட்டு அதில் பழகி போய் இப்பொழுது துண்டிக்கப்பட்டாலும் அதை குறித்து உணர்வற்றவர்களாக இருக்கிறோம்.
But Jesus was not used to it.
ஆனால் இயேசு அதில் பழக்கப்பட்டவரே அல்ல.
For all eternity he had perfect fellowship with the Father.
நித்திய நித்தியமாக அவர் பிதாவோடு கூட பூர்ண ஐக்கியம் உள்ளவராக இருந்தார்.
When he came to Gethsemane.
கெத்செமனேக்கு வரும்பொழுது
he began to think.
அவர் என்ன ஆரம்பித்தார்?
Now
பொழுது
in a few hours tomorrow morning
இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நாளைக்கு காலையிலே
this fellowship I've had with my father will be broken for 3 hours.
நான் பிதாவோடு கொண்டிருந்த இந்த ஐக்கியமானது 3 மணி நேரங்கள் உடைக்கப்பட போகிறதே.
Father, I don't want to drink that cup.
பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண விரும்பவில்லை.
I don't mind any suffering, but I don't want to break fellowship with you.
மற்ற எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் முறியப்பட கூடாதே.
That is the spirit of Christ.
இதுதான் கிறிஸ்துவின் ஆவி.
Anyone who has that spirit has got the spirit of Christ.
யாருக்கெல்லாம் இந்த ஆவி இருக்கிறதோ அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள்.
And then I can imagine, I used to think as I was meditating on Gethsemane.
நான் இப்பொழுது தொடர்ந்த கெத்செமனே அப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது,
in a personal way,
தனிப்பட்ட விதத்திலே,
how did Jesus love me in Gethsemane?
கெத்செமனே தொடர்ந்து இயேசு எப்படி என்னை நேசித்தார்?
Like I used to imagine a conversation between Jesus and the Father in that 1 hour of prayer.
அந்த கெத்செமனே தொடர்ந்து ஒரு மணி நேர ஜெபத்திலே இயேசுவுக்கும் பிதாவுக்கும் உள்ள உரையாடலை நான் கற்பனை பண்ணி பார்த்தேன்.
The father can say, tell Jesus,
பிதாவானவர் இயேசுவை பார்த்து சொல்கிறார்,
you don't have to die on the cross.
நீ சிலுவையிலே மரிக்க தேவையில்லை.
You have lived a perfect life for 33 and a half years.
33.5 ஆண்டுகள் பூரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாய்.
That fellowship need not be broken.
அந்த ஐக்கியம் முறிவுபட தேவையே இல்லை.
From Gethsemane, come straight up now itself to me.
கெத்செமனே தோட்டத்திலிருந்து நேரடியாக என்னிடத்தில் இப்பொழுதே வந்து விடுங்கள்.
But
ஆனால்
Zach Poonen will go to hell.
Zach Poonen நரகத்துக்கு போவார்.
That's how I thought about it.
இப்படி தான் இதை குறித்து நான் எண்ணினேன்.
That day when I understood that.
இந்த காரியத்தை நான் விளங்கின அந்த நாளிலே
I really wept.
உண்மையாலுமே நான் அழுதேன்.
I said, Lord, for so many years I knew your love on Calvary.
ஆண்டவரே, எவ்வளவு ஆண்டுகளாக கல்வாரியிலே உம்முடைய அன்பை நான் அறிந்திருந்தேன்.
Now
இப்பொழுது
I see your love for me in Gethsemane.
கெத்செமனிலே நீர் என் மீது காட்டின அன்பை நான் இப்பொழுது பார்க்கிறேன்.
Then Jesus thinks then.
இப்பொழுது இயேசு எண்ணுகிறார்.
Oh, Zach Poonen will go to hell.
Oh, Zach Poonen நரகத்துக்கு போவாரோ?
Okay, Father.
சரி பிதாவே.
I'll go to the cross.
நான் சிலுவைக்கு போகிறேன்.
He went there for me.
எனக்காக அவர் அங்கே போனார்.
What shall I do for him?
அவருக்காக நான் என்ன செய்யட்டும்?
Just go to church on Sunday.
ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போய்விட்டு வந்தால் போதுமா?
Just read the Bible.
வேதத்தை வாசித்தால் போதுமா?
No.
இல்லை.
Is that how I shall repay such love?
இப்படிப்பட்ட அன்புக்கு இப்படித்தான் நான் மாறுதரம் செய்ய முடியுமா?
I said, Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
for the rest of my life,
வாழ்க்கை நெஞ்சிய நாட்கள் முழுவதுமாக,
you can ask me to do anything, go anywhere.
எங்கு வேண்டுமானாலும் போக சொல்லுங்கள், எதை வேண்டுமானாலும் செய்ய சொல்லுங்கள்.
I'm ready to leave my job.
வேலையை விட்டுவிட தயாராக இருக்கிறேன்.
And if I don't have money,
எனக்கு பணம் இல்லை என்றால்,
this is when I was 23 years old.
அப்பொழுது 23 வயதா எனக்கு இருந்தது.
I said, Lord, I will sleep in the railway station at night.
ஆண்டவரே, ரயில்வே ஸ்டேஷனிலே பிளாட்ஃபார்ம்ல நான் படுத்து தூங்க ஆயத்தமாக இருக்கிறேன்.
I'm willing to do anything. I want to serve you, preach your gospel.
எதை செய்ய வேண்டுமானாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறேன். சுவிசேஷத்தை பிரசங்க விரும்புகிறேன்.
You ask me for any sacrifice in my life, I will not hesitate. I will do it immediately.
Enda thyagathai vendumanalum seiyumudiya en vaazhkile nee sollum aandavare naan oru kaalum oru nimidamagilum thayanga maaten udanadiyaga seidhu viduven.
I will never care for money.
Oru kaalum panathai porutpadutha maaten.
I will never care for people's honor.
Makkudaiya ganathaiyum porutpadutha maaten.
I will not care for my own health.
என் சொந்த ஆரோக்கியத்தை குறித்தும் நான் கரசனைப்பட மாட்டேன்.
Because I have seen today how much you love me.
நீர் எந்த அளவு என்னை நேசித்தீர் என்பதை, அன்பு கூர்ந்தீர் என்பதை இந்த நாளிலே பார்த்து விட்டேன்.
We love him because he first loved us.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம்.
Maybe you can't understand that.
ஒருவேளை நீங்கள் இதை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம்.
I also did not understand it for many years.
அநேக ஆண்டுகளாக நானும் இதை விளங்கிக் கொள்ளாமல் இருந்தேன்.
I want to encourage you, my brothers.
என் சகோதரர்களை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சகோதரிகளை உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
Meditate on the love of Jesus for you.
இயேசு கிறிஸ்து உங்கள் மீது காண்பித்த அன்பை தியானித்து பாருங்கள்.
Why did he suffer that hell on the cross?
சிலுவையிலே நரகத்தை ஏன் அவர் அனுபவித்தார்?
Why didn't he go up from Gethsemane straight up to heaven?
கெத்செமனேயில் இருந்தே நேரடியாக ஏன் அவர் பரலோகத்திற்கு போயிருந்திருக்க கூடாது?
He loved me.
அவர் என்னை நேசித்தார்.
I put Zach Poonen's name, you put your name.
நான் Zach Poonen's name என்னிடத்தில் பெயரை நான் போட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளுங்கள்.
That was many years ago.
அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக.
And that has kept me going till today.
இன்று வரை தொடர்ந்து முன்னேறி போக முடியாக எனக்கு உதவி செய்திருக்கிறது.
I can honestly say,
நேர்மையாக நான் சொல்ல முடியும்,
nothing in this world attracts me anymore.
இந்த உலகத்தில் இனியும் எந்த ஒரு காரியமும் என்னை கவர்ந்து இழுக்க முடியாது.
I have seen the love of Jesus.
இயேசுவின் அன்பை பார்த்து விட்டேன்.
I many times say, Lord, I don't want to be a preacher.
அநேக சமயங்களில் சொல்லியிருக்கிற ஆண்டவரே, நான் ஒரு பிரசங்கியாராக கூட இருக்க விரும்பவில்லை.
I only want to be a worshipper. I want to worship you all my life.
என் வாழ்க்கை முழுதுமாக ஆண்டவரே உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் ஆராதிக்கிறவனா இருக்கட்டும்.
I'm not a preacher. I'm a worshipper.
நான் ஒரு பிரசங்கியார் அல்ல, நான் அவரை ஆராதிக்கிறவர்.
My worship overflows in preaching like this.
நான் அவர் மீது செலுத்துகிற ஆராதனையே நிரம்பி வழிந்து இப்படி பிரசங்கமாக வருகிறது.
I want to encourage all of you brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, எல்லாரையும் உற்சாகப்படுத்துகிறேன்.
This is what it means to have your flask full of oil and to be ready for the coming of Christ.
பாத்திரம் எண்ணெயினாலே நிரம்பி ஆண்டவருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது என்பது இதுதான் பிரியமானவர்களே.
You have seen the love of Jesus.
இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்த்து விட்டவர்கள்.
You love with all your heart.
அவரை முழுவதோடு கூட நீங்கள் நேசிக்க முடியும்.
And one of the results of that is
அதனுடைய ஒரு விளைவு
You love God's people.
தேவனுடைய ஜனங்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள்.
It's not at all difficult to love God's people.
தேவனுடைய மக்களை நேசிப்பது கடினமானதே கிடையாது பிரியமானவர்களே.
I can stand before God and say this.
தேவனுக்கு முன்பாக நின்று நான் இதை சொல்ல முடியும்.
I love God's people more than I love my blood relatives.
என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவினர்களை நேசிப்பதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய பிள்ளைகளை தான் நான் நேசிக்கிறேன்.
I go to so many cities in India.
இந்தியா நாட்டிலே பல பட்டணங்களுக்கு நான் செல்கிறேன்.
Where I have my own relatives.
அங்கே என்னுடைய சொந்த உறவினர்கள் இருக்கிறார்கள்.
But I meet with God's children first.
ஆனால் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளை தான் நான் சந்திக்கிறேன்.
They are the first.
அவர்கள் தான் முதலாவது.
If I have time,
எனக்கு நேரம் இருந்தால்
I meet the other relatives. If I don't have time, I can't go.
மற்ற உறவினர்களை நான் சந்திப்பேன், எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் நான் போக முடியாது.
God's spirit fills us with love.
தேவன் இன்னுமாய் தம்முடைய அன்பினாலே நம் உள்ளத்தை நிரப்புகிறார்.
When Jesus said, love one another.
ஒருவரை நேசிங்கள் என்று இயேசு சொல்லும்பொழுது
it's not something I have to struggle to do.
நான் ஏதோ போராடி பிரயாசப்பட்டு அன்பு கூற வேண்டும் என்று அல்ல.
Some of you find it very difficult to love other people.
உங்களிலே ஒரு சிலர் மற்றவர்களை நேசிப்பதற்கு அவ்வளவாய் கடினமாய் காணப்படுகிறது.
I'll tell you why.
ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்.
Because you have not seen how much Jesus loves you.
இயேசு எந்த அளவாய் உங்களை நேசித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்காதபடியாலே.
So that is the first thing.
இதான் முதலாவது காரியம்.
I told you there are two things that have helped me to love Jesus.
இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கு இரண்டு காரியங்கள் உதவி செய்யும் என்று சொன்னேன்.
The second is this.
இதுதான் இரண்டாவது.
I think of how much I have been forgiven in my past life.
எந்த அளவுக்கு அதிகமாக என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எண்ணி பார்க்கிறேன்.
Jesus once said in Luke chapter 7.
லூக்கா 7 அதிகாரத்திலே ஒருமுறை இயேசு சொன்னார்.
Who will love him more?
இயேசுவை அதிகமாக நேசிப்பவன் யார்?
Luke 7:41.
லூக்கா 7 அதிகாரம் 41 வசனம்.
A certain money lender had two debtors, one owed him 500, the other owed him 50 denarii.
அங்கே ஒரு நேரத்திலே இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசியும் மற்றவன் 50 வெள்ளிக்காசியும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது.
They were both unable to repay.
இருவருமே அதை கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாதிருந்தது.
He graciously forgave both of them.
இரண்டு பேருமே மன்னிக்கும்படியாய் அவரிடத்தில் வந்தார்கள்.
Who will love him more?
அதிக அன்பாயிருப்பவன் யார்?
And Simon the Pharisee said,
வெளியரங்கமான கொடியதான பாவங்களை நீ செய்யவில்லை.
Do you see this woman who is wiping my feet with her tears?
தன்னுடைய கண்ணீரினாலுடைய பாதத்தை துடைக்க இருந்த ஸ்திரீயை பார்த்தாயா?
She is a sinful woman.
அவள் பாவியான ஸ்திரீ.
She is a prostitute.
அவள் ஒரு வேசி.
She has committed so many sins.
எவ்வளவு பாவங்களை செய்திருக்கிறாள்.
Everybody in the town knows she is a terrible sinful woman.
இவள் பயங்கரமான பாவி என்று பட்டணத்தில் உள்ள எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
You didn't even kiss me, but she is kissing my feet.
நான் வந்தபொழுது நீ என்னை முத்தம் செய்யவில்லை, ஆனால் இவள் என்னுடைய பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள்.
You did not anoint my head, she is anointing my feet with
நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களிலே பரிமள தைலம் பூசுகிறாள்.
I'll tell you why.
ஏன் சொல்கிறேன்?
You have not been forgiven much.
நீ அதிகமாக மன்னிக்கப்படவில்லை.
She has been forgiven much.
இவள் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறாள்.
And because She has been forgiven much. She loves much.
இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டபடினாலே அதிகமாக அன்பு கூறுகிறாள்.
But he who is forgiven little loves little. Verse 47.
அவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று 47 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Why do you love Jesus little?
ஏன் இயேசுவை நீ கொஞ்சமாய் நேசிக்கிறாய்?
Because you think you have been forgiven little.
கொஞ்சம்தான் நீ மன்னிக்கப்பட்டாய் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
I love Jesus a lot.
நான் இயேசு அதிகமாக நேசிக்கிறேன்.
Because I have been forgiven much.
என்னால் அதிகமாக நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்.
You say, oh brother Zach, have you murdered people?
சார் ஜாக் அவர்களே நீங்க மக்களை கொலை செய்திருக்கீங்களா?
No, I have never done that.
இல்லை இல்லை.
You don't have to commit terrible sins to be forgiven much.
அதிகமாக மன்னிக்கப்படுவதற்கு பயங்கரமான பாவங்கள் செய்ய வேண்டும் என்று தேவையில்லை.
Look what the apostle Paul said.
அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னு பாருங்கள்.
When he was about more than 60 years old.
60 வயதுக்கும் அதிகமான வயது அவருக்கு இருக்கும் பொழுது
in Acts 23 verse 1.
அப்போஸ்தலர் 23:1.
Oh, maybe 60, 63 years old.
63 வயதா இருக்கலாம் அப்பொழுது.
He's already been a believer more than 30 years.
ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர் விசுவாசியாக இருந்திருக்கிறார்.
Acts 23 verse 1.
அப்போஸ்தலர் நடபடிகள் 23 அதிகாரம் 1 வசனம்.
Listen to his testimony.
அவருடைய சாட்சியை கேளுங்கள்.
I have lived my life with a perfectly good conscience before God till today.
இன்னால் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்கிறார்.
Can you say that?
உங்களால் அதை சொல்ல முடியுமா?
I can't say that.
என்னால் சொல்ல முடியாது.
He was a very upright man from his childhood.
சிறு பிராயம் முதல் நேர்மையானவராக இருந்தார்.
To say I have lived all my life with a good conscience.
நல்மன சாட்சியோடு கூட என் வாழ்நாள் முழுதுமாய் வாழ்ந்தேன் என்று சொல்வதற்கு.
He had never committed murder.
கொலை செய்யவில்லை.
Never committed adultery.
விபச்சாரம் செய்யவில்லை.
Never stolen anybody's money.
யாருடைய பணத்தையும் திருடவில்லை.
Upright.
நேர்மையான மனிதர்.
According to the law.
நியாயப்பிரமாணத்தின்படி.
But then the same man.
அதே மனிதர்.
He says in 1 Timothy 1.
1 Timothy 1 அதிகாரத்தில் சொல்கிறார்.
Verse 15.
15 வசனம்.
Christ Jesus came to the world to save sinners, among whom I am the foremost of all.
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அவர்களிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார்.
He had two statements. I've lived all my life with a good conscience, but I am the worst sinner in the world.
நான் வாழ்நாள் முழுதுமா நல்மன சாட்சியை வைத்துக் கொண்டேன், ஆனால் இந்த உலகத்திலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார்.
How can he say both at the same time?
இரண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி சொல்ல முடியும்?
Because his standard of sin was much higher than other people's.
மற்ற மக்களை காட்டிலும் பாவத்தினுடைய தரமானது எவ்வளவு உயர்ந்திருந்தது அவர்.
When he came closer and closer and closer to God by the age of 65 when he wrote this letter.
இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட 65 வயதாகி விட்டது. அதுவரை அவர் தேவனை நெருங்கி 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 வந்து கொண்டே இருக்கிறார்.
He was so close to God he felt his whole life is full of sin.
அவர் வாழ்க்கை முழுதுமாக பாவமா பாவத்தால் நிரந்திருப்பது போல அவர் தேவனை நெருங்கி வந்தபடினால உணர்ந்தார்.
He saw little things his body not great big sins like we talk about.
நாம் பேசுகிறது போல பெரிய பெரிய பாவங்கள் இல்ல, சிறு காரியங்கள் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறார்.
He said, oh God, I'm such a sinner.
ஆண்டவரே நான் அவ்வளவு பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
When you get close to God it is like that.
தேவனை நெருங்கி சேரும் பொழுது அப்படிதான் காரியங்கள் இருக்கிறது.
We can't feel like that all the time.
எல்லா நேரங்களிலும் அப்படி உணர்வதில்லை.
But I have to say that there are some times in my life when I've really come close to the Lord, I've really felt, Lord, I am the greatest sinner on this earth.
சில சமயங்களில் நான் தேவனை நெருங்கி வந்திருக்கும் பொழுது நான் ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் உலகத்தில் மிகப்பெரிய பாவி என்று சொல்லியிருக்கிறேன்.
Not I was once upon a time, I am.
ஒரு காலத்திலே நான் பாவியாக இருந்தேன் என்றல்ல, ஆண்டவரே இப்பொழுது நான் பெரிய பாவியாக இருக்கிறேன்.
And that's why he loved so much.
ஆகவே தான் ஒரு அளவாய் நேசித்தார்.
So, oh Lord, I've been forgiven so much.
ஆண்டவரே நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்.
You know, we don't realize how much sin there is in our life.
நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம்.
We come close to God.
தேவனை நெருங்கி வருகிறோம்.
The closer I have come to God, the more I have seen what a sinner I am.
எந்த அளவுக்கு அதிகமாக தேவனை நெருங்கி வருகிறேனோ அந்த அளவுக்கு அதிகமாக நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை பார்த்திருக்கிறேன்.
Other people who think, well, I haven't sinned so much, they must be very far away from God. That's why.
அந்த அளவுக்கு நான் பாவம் எல்லாம் செய்யவில்லை என்று சொல்கிறவர்கள் தேவனை விட்டு தூர இருக்கிறார்கள், ஆகவே தான் அப்படி சொல்கிறார்கள்.
So that is the thing.
இதுதான் காரணம்.
He who thinks he has been forgiven very little.
கொஞ்சம் மன்னிக்கப்பட்டேன் என்று எண்ணுகிறவன்.
Everybody has been forgiven much.
எல்லாரும் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
But some people think they have been forgiven very little.
ஆனால் சிலர் நான் கொஞ்சம் தான் மன்னிக்கப்பட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
Like the Pharisee.
பரிசேயனை போல.
Lord, I thank you. I'm not like other men.
ஆண்டவரே மற்றவளை போல நான் இல்லை, ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
Adulterer.
நான் ஒரு விபச்சாரக்காரன் அல்ல.
Like that cheating income tax collector.
அந்த ஏமாற்றுகிற அந்த பரிசேயனை போல, அந்த ஆசாரியனை போல நான் இல்லை, ஆயக்காரனை போல நான் இல்லை.
Such people don't think they have been forgiven much.
எப்படிப்பட்டவர்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டார்கள் என்று எண்ணுவதில்லை.
Some of you can look at other people in your church who may have lived a terrible sinful life in the past.
உங்களிலே ஒரு சிலர் சபையிலே மற்றவர்களை நோக்கி பார்க்கிறீர்கள், அவர்கள் கடந்த காலத்திலே கொடிய பாவத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.
சீக்ரெட்லி யூ மே சே,
அந்த ரங்கத்திலே ரகசியமாக நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்ல முடியும்,
Thank you Lord, I am not like them.
ஆண்டவரே, இவர்களைப் போல நான் இல்லை.
I can stand before God and say one thing.
தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன்.
I have said it to God many times.
பல சமயங்களில் தேவனிடத்தில் சொல்லி இருக்கிறேன்.
Of all the people in CFC Bangalore.
பெங்களூரிலே CFC யில் உள்ள எல்லா மக்களை காட்டிலும்
I know Lord, they don't know it. I know I am the greatest sinner of all.
அவங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நான் இருந்திருக்கிறேன். அவர்களை காட்டிலும் நான் தான் பெரிய பாவி.
You have forgiven me so much.
என்னை அந்தளவாய் மன்னித்திருக்கிறீர்.
And every day I live as I get closer to God, I feel I am a still greater sinner.
ஒவ்வொரு நாளும் நான் இயேசுவை நெருங்கி வாழ வாழ இன்னுமாய் பெரிய பாவி என உணர்கிறேன்.
Because I see so many little things which I didn't even think was sin last year.
போன வருஷம் அது பாவம் என்று எண்ணவில்லை, ஆனால் இப்பொழுது தேவனை நெருங்கி வரும்போதெல்லாம் அது சிறு சிறிய காரியங்களாம் பாவம் என்று எண்ணுகிறேன்.
That is how I know that I am growing spiritually.
இப்படி தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறேன்.
You ask me how do you know you are growing spiritually?
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறீர்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா?
I am discovering more and more sin in my corrupt flesh.
இந்த கெட்டுப்போன மாம்சத்திலே அதிகமதிகமான பாவத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன்.
I cannot look down on anybody.
நான் யாரையுமே அற்பமா எண்ணவே முடியாது.
Impossible.
கூடாத காரியம்.
If you look down on somebody, it's because you're still a little bit of a Pharisee.
நீங்கள் யாரையாவது அற்பமாக எண்ணுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பரிசேயனாக இருக்கிறீர்கள்.
That's why you can't love Jesus.
ஆகவே தான் உங்களால் இயேசுவை நேசிக்க முடியவில்லை.
Your flask is not full of oil.
உங்கள் பாத்திரம் எண்ணினாலே நிரம்பி இல்லை.
The love of many will grow cold in the last days.
கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
Many people I've seen, they were full of love when they were first converted. You see them after 20 years believers, they have lost all their love.
ரட்சிக்கப்பட்ட பொழுது வைராக்கியத்தால் நிரம்பியிருந்தால் 20 ஆண்டுகள் கழித்து பாருங்கள், அந்த வைராக்கியம் எல்லாம் போய்விட்டது, அன்பு தணிந்து விட்டது.
I believe I love Jesus more today than I was when I first got converted 54 years ago.
54 ஆண்டுகள் முன்பதாக நான் மனந்திரும்பின பொழுது இயேசுவை நேசித்ததை காட்டிலும் இப்பொழுது அதிகமாக நேசிக்கிறேன் என்று
நினைக்கிறேன். Why?
ஏன்?
Because now I know how much I've been forgiven.
ஏனென்றால் இப்பொழுது எந்தளவாய் நான் மன்னிக்கப்பட்டேன் என்பதை
அறிந்திருக்கிறேன். Now I know how much he has loved me.
எந்தளவு அதிகமாய் அவர் என்னை நேசித்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன்.
So there are two things you must ask Jesus to show you.
ஆகவே இயேசுவே எனக்கு இரண்டு காரியங்களை காண்பியும் என்று நீங்கள்
கேட்க வேண்டும். Show me how much you love me, Lord.
ஆண்டவரே, எந்தளவு நீர் என்னை நேசித்தீர்கள்?
What you suffered on the cross.
ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் பாடுபட்டீர்கள்?
And secondly, show me how much I have been forgiven.
இரண்டாவதாக எந்தளவாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்று எனக்கு காண்பியும்.
Show me that I am the chiefest sinner in the whole earth.
ஆண்டவரே, முழு உலகத்திலே நான் தான் பிரதான பாவி என்பதை எனக்கு காண்பியும். ஆண்டவரே,
your whole life will change.
நம் முழு வாழ்க்கையும் மாறிவிடும்.
Your flask will be full of oil.
உங்கள் பாத்திரம் எண்ணினாலே நிரம்பி வழியும்.
Full of love for Jesus.
இயேசு மீது இருக்கக்கூடிய அன்பினாலே நிரம்பி வழியும்.
It will be very easy to love your fellow believers.
உங்கள் சக விசுவாசியை நேசிப்பது என்பது எளிதான காரியமாய் மாறிவிடும்.
And you will be ready for the coming of the bridegroom.
மணவாளன் வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள்.
I believe I am ready.
நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்புகிறேன்.
I hope you are ready.
நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
I hope your flask is full of oil.
உங்களுடைய பாத்திரமானது எண்ணெயினால் நிரம்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
Not just your external testimony.
வெளிப்பிரகாரமான சாட்சி மட்டுமல்ல.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Will you pray those two prayers now?
நீங்கள் இந்த இரண்டு ஜபங்களை இப்பொழுது ஜபிப்பீர்களா?
Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
show me, open my eyes to see how much you love me on the cross.
சிலுவையில் எந்தளவாய் என்னை நேசித்தீர் என்பதை பார்க்க முடியாத என் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள்.
Why you drunk that cup in Gethsemane?
கெத்செமனே தோட்டத்தில் அந்த பாத்திரத்தில் ஏன் பானம் பண்ணினீர் என்று ஆண்டவரே காண்பி.
Show me.
எனக்கு காட்டும் ஆண்டவரே.
Show me what the cup was.
அந்த பாத்திரம் என்ன என்பதை காண்பியும் ஆண்டவரே.
And secondly,
இரண்டாவதாக,
show me the seriousness of sin.
பாவத்தின் கொடிய தன்மையை பார்க்க எனக்கு உதவி செய்யும்.
Of small small sins.
சிறு சிறு பாவங்களின் கொடிய தன்மையை பார்க்க உதவி செய்யும்.
And show me what a great sinner I am.
நான் எவ்வளவு பெரிய பாவி என்பதை எனக்கு காண்பியும் ஆண்டவரே.
How much I have been forgiven.
எந்தளவாய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன்.
Because I want to love you with all my heart.
உம்மை முழு இதயத்தோடு நான் அன்பு கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே.
Forgive me Lord for going after other things.
ஆண்டவரே, மற்ற காரியங்களுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தது எல்லாம் எனக்கு மன்னியும்.
I want to come after you now.
உம்மிடத்திலே இப்பொழுது வர விரும்புகிறேன் ஆண்டவரே.
For the rest of my life.
என் வாழ்க்கை முழுதுமாய் உம்மிடத்திலே நான் வாழ
வேண்டும். Thank you for hearing me.
ஆண்டவரே,
thank you for hearing me.
என்னுடைய ஜெபத்தை கேட்டபடினாலும் உமக்கு நன்றி.
In Jesus name.
இயேசு நாமத்தில் பிதாவே.
Amen.
ஆமென்.